அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து வழங்கும் தமிழோசை. அக்டோபர் மாதம் 19 சனிக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குபவர் எல் ஆர் ஜெகதீசன். இன்றைய தமிழோசையில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்தி அரங்கத்தில் மாலத்தீவு அதிபர் தேர்தலின் மறுவாக்குப்பதிவை அந்நாட்டு காவல்துறை நிறுத்தியிருப்பது குறித்த செய்திகள், இலங்கை வவுனியாவில் உள்ள சிறுவர் இல்லத்தில் இருந்த சிறுவனை பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு உள்ளாக்கிய பிக்குவை கைது செய்யாமல் இருப்பது குறித்து காவல்துறையின் விளக்கங்கள், அந்த சிறுவர் இல்லத்தை நடத்திய பிக்கு மீதே தனது மகன் குற்றம் சுமத்துவதாக அந்த சிறுவனின் தாய் பிபிசி தமிழோசை கழித்த செவ்வி,
போலீஸ் அதிகாரிகளோ போலீஸ் நிலையங்களோ சிஐடி பிரான்ச்சோ ராணுவமோ எந்த கைக்கும் கீழே தான் அடங்குறேன். அரசாங்கமே எந்த பக்கம் இயங்குகிறபடியா யாருமே போலீஸ்காங்க எங்க எந்த காரணம் கொண்டு போக கூடாது.
இரணைமடு குளத்திலிருந்து யாழ்ப்பாணத்திற்கு குடிநீர் வழங்கும் திட்டம் தங்களின் பாசனத்தை பாதிக்கும் என அந்த பகுதி விவசாயிகள் வெளியிடும் கவலைகள்.
விவசாயிகளாகிய நாங்கள் எங்களுடைய தண்ணி எங்களுடைய குளம், எனவே இதை பங்கிடுகின்ற பொறுப்பு, இதை பராமரிக்கின்ற பொறுப்பு, இதனுடைய எதிர்காலத்தை நிர்ணயிக்கின்ற பொறுப்பு இந்த விவசாயிகளுக்கும் விவசாய சம்மேளனங்களுக்கும் விவசாய குழுக்களுக்கும் ஒழிய
நிறைவாக நேயர் நேரம் ஆகியவற்றை கேட்கலாம்.
செய்திகள் வாசிப்பவர் விமல் சுக்கநாதன். பிரான்ஸ் நாட்டிலிருந்து வெளியேற்றப்பட்டதால் பிரான்ஸ் முழுவதும் கண்டனங்கள் உருவாக காரணமாயிருந்த 15 பள்ளி மாணவி விரும்பினால் பிரான்சுக்கு தனியாக திரும்பி வரலாம் என்று பிரெஞ்சு அதிபர் பிரான்சுவா ஒலண்டே அறிவித்திருக்கிறார். பிரெஞ்சு பள்ளி மாணவியான லெனோடா டியப்ராணி பள்ளி சுற்றுலா ஒன்றில் போயிருந்தபோது மற்ற மாணவியர் முன்னிலையில் பிரெஞ்சு போலீசாரால் தடுத்து நிறுத்தப்பட்டு அவளது பெற்றோரோடும் சகோதரரோடும் அவளது தந்தையின் நாடான கொசோவோவுக்கு திருப்பி அனுப்பப்பட்டிருந்தாள். தன் குடும்பத்தினரை கைவிட்டு தனியாக பிரான்சுக்கு திரும்பி வரும் நோக்கம் தனக்கு இல்லை என்று மாணவி லெனோடா தெரிவித்திருக்கிறார். பிரெஞ்சு அதிகாரிகள் சட்டப்பூர்வமாகவே நடந்து கொண்டார்கள் என்று அரசாங்க விசாரணை ஒன்று தெரிவித்திருக்கிறது. இத்தாலியில் வரி ஏய்ப்பு குற்றச்சாட்டில் குற்றவாளி என்று தீர்ப்பளிக்கப்பட்ட முன்னாள் பிரதமர் சில்வியோ பெர்லுஸ்கோனி அடுத்த 2 அரசாங்க பதவிகள் எதையும் வைக்கக்கூடாது என்று மிலான் நீதிமன்றம் ஒன்று தீர்ப்பளித்திருக்கிறது. இதனை எதிர்த்து அவர் மேன்முறையீடு செய்ய விரும்பினால் செய்யலாம். திரு பெர்லுஸ்கோனிக்கு வயது 77. இதன் காரணமாக தான் வீட்டிலே தடுப்பு காவலில் வைக்கப்படாமல் முதியோர் இல்லங்களில் தொண்டாற்றுவதற்கு அல்லது வீடற்றவர்களுக்கான உணவு கட்டங்களில் சமூக தொண்டு செய்வதற்கு தான் அனுமதிக்கப்பட வேண்டும் என்று பெர்லுஸ்கோனி கேட்டிருக்கிறார். சிரியாவின் டமஸ்கஸ் சுற்றுவட்டாரத்தில் கிளர்ச்சி படைகளோடு நடந்த கையளப்பிலும் தற்கொலை குண்டு தாக்குதல்களிலும் குறைந்தது 16 ராணுவ வீரர்களாவது கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்று சிரியன் கிளர்ச்சிப்படை தெரிவித்திருக்கிறது. அதில் பஷீர் அல் ஆசாத்தின் அரசாங்கத்திற்கு ஆதரவான ஜரமுனா என்ற வட்டார வாய்ப்பகுதியில் இருந்த ராணுவ சோதனை சாவடியில் தற்கொலை குண்டுதாரி ஒருவர் தன்னை வெடித்துக் கொண்டதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த வட்டாரில் உள்ள எமது பிபிசி மூவர் கருத்து வெளியிடும் போது தற்கொலை குண்டொன்றை வெடித்து ஒரு ராணுவ தாக்குதலை சீண்டிவிடுதல் அண்மை காலமாக அதிகரித்து வருகிறது என்று கூறியிருக்கிறார். கிளர்ச்சியாளர்கள் கைப்பற்றியுள்ள பகுதிகளுக்கும் மனிதாபிமான உதவிகள் வழங்கப்பட அனுமதி வழங்குமாறு அமெரிக்கா கேட்டிருக்கிறது. சீன கம்யூனிஸ்ட் ஆட்சியாளர்களின் கருத்துக்களோடு முரண்படும் உள்நாட்டவர்களை கட்டுப்படுத்தி அடக்கி வைக்கும் சீன அரசாங்கத்தின் ஒரு நடவடிக்கையாக சீனாவில் அதி உயர் பல்கலைக்கழகங்களில் ஒன்றான பீக்கிங் பல்கலைக்கழகம் அதன் பொருளாதாரத்துறை பேராசிரியரை பதவியிலிருந்து வெளியேற்றியிருக்கிறது. தனது அரசியல் கருத்துக்களுக்காகத்தான் தான் வெளியே தள்ளப்பட்டிருக்கிறார் என்று பேராசிரியர் ஜியா எலி யாங் நம்புகிறார். இந்த சீன பல்கலைக்கழகத்தோடு நெருங்கிய தொடர்பு கொண்ட அமெரிக்காவின் வெலஸ்லி பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர்கள் பேராசிரியர் ஜியாவை விலக்க வேண்டாம் என்று கோரிக்கை எழுப்பியிருந்தார்கள். எமது பிபிசியின் ஆசிய பிரிவு ஆசிரியர் இது பற்றி கருத்து வெளியின்போது கம்யூனிஸ்ட் கட்டுப்பாட்டில் உள்ள சீன அரசாங்கத்தை கண்டனம் செய்வோரை தடுத்து வைப்பது, பலவந்தம் செய்வது போன்ற செயல்களை அதிபர் ஜி ஜின்பிங்கின் தலைமையிலான சீன அரசாங்கம் தொடர்ந்தும் செய்து வருகிறது என்று கூறியிருக்கிறார். உலக புகழ்பெற்ற டைட்டானிக் ஆடம்பர கப்பல் பனிப்பாறை ஒன்றில் மோதி 1912 நீர் மூழ்கிய நேரத்தில் கப்பலின் இசைக்குழுவில் வயலின் வீட்டுகளால் இசைக்கப்பட்டிருந்த வயலின் இசைக்கருவி இன்று பிரிட்டனில் ஏலத்துக்கு விடப்படுகிறது. வயலினை தனது உடலோடு இறுகப்படுத்தியிருந்த வயலின் கலைஞர் ஒலஸ் ஹாட்லி கப்பல் மூழ்கும் நேரத்திலும் தொடர்ந்து வயலின் இசைத்தபடி இருந்தார். இறைவா உன்னருகே நான் இருந்தால் என்ற பாடலை இசைத்தபடி அவர் நீரில் மூழ்கி மறைந்தார். கடல் நீரில் அவர்கள் உடல் மிதந்து வந்தபோது அவரது உடலில் கட்டப்பட்டிருந்த வயலின் கழற்றப்பட்டு அவருடைய தோழியிடம் ஒப்படைக்கப்பட்டது. 7 வருடங்களுக்கு முன் மீண்டும் பகிரங்கமாக தோன்றிய இந்த வயலின் இன்று ஏலத்தில் சுமார் 600,000 அமெரிக்க டாலர் வரை பெறக்கூடும் என்று நம்பப்படுகிறது. டைட்டானிக் கப்பல் விபத்தில் 1,500 பேர் உயிரிழந்தார்கள். இந்தியாவில் கள்ளச்சாராயம் குறித்த 21 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். உத்தரப்பிரதேஷ் மாநிலத்தில் நடந்த சம்பவத்தில் சாராயம் விஷமடைந்ததால் மேலும் பலர் சுகீனமடைந்திருக்கிறார்கள். இத்தோடு செய்திகள் நிறைவடைந்தன.
இன்றைய செய்தி அரங்கத்தில் தெற்காசிய கண்ணோட்டம். மாலத்தீவில் நடக்கவிருந்த அதிபர் தேர்தலின் மறுவாக்குப்பதிவை அந்நாட்டு காவல்துறை பலவந்தமாக இடைநிறுத்தியிருக்கிறது. அந்நாட்டில் மட்டுமல்லாது சர்வதேச அளவில் இது பெரும் சர்ச்சையை தோற்றுவித்திருக்கிறது. இதுகுறித்து பிபிசியின் கொழும்பு செய்தியாளர் சார்ல்ஸ் ஹாவலண்டின் செய்திக்குறிப்பை தமிழில் தருகிறார் பூபாலரட்னம் சீவகன்.
மாலத்தீவில் 1 மாத காலத்துக்குள் 2வது தடவையாக ஜனநாயக நடவடிக்கைகளுக்கு இடையூறு ஏற்பட்டிருக்கின்றது. ஒரு சிறிய சுற்றுலா தீவுக்குள் இருக்கின்ற தேர்தல் ஆணையத்துக்குள் நுழைந்த போலீசார் சனிக்கிழமை நடக்க இருந்த அதிபர் தேர்தலை தடுத்திருக்கின்றார்கள். கடந்த சில வாரங்களுக்கு முன்னதாக நடந்த தேர்தலை கடந்த மாதம் வாக்காளர் பட்டியலில் மோசடி இருப்பதாக கூறி உச்சநீதிமன்றம் செல்லுபடியேற்றதாக அறிவித்திருந்தது. இத்தனைக்கும் அந்த தேர்தலை வெளிநாட்டு கண்காணிப்பாளர்கள் அங்கீகரித்திருந்தார்கள். அதிபர் தேர்தலுக்கான 2 வேட்பாளர்கள் வாக்காளர் பதிவை அங்கீகரிக்க தவறிவிட்டதாக கூறி போலீசார் இப்பொழுது இந்த தேர்தலை நிறுத்தியிருக்கின்றார்கள். முன்னணியில் இருப்பவரும் முன்னாள் அதிபருமான முகமது நசீர் மாத்திரமே அதனை அங்கீகரித்திருந்தார். தமது அலுவலகத்துக்குள் நுழைந்த போலீசார் தேர்தல் பணியாளர்கள் தேர்தல் சம்பந்தப்பட்ட பொருட்களை விநியோகிப்பதை தடுத்ததாக தலைமை தேர்தல் ஆணையரான ஃபுவாட் தௌஃபிக் அவர்கள் கூறியிருக்கின்றார். போலீசார் தமது அதிகாரத்தையும் தாண்டி செயற்படுவதாக அவர் கோபத்துடன் கூறியிருக்கின்றார். தேர்தலை நிறுத்துமாறு கண்காணிப்பாளர் போலீசாருக்கு ஆலோசனை கூறியதாக கூறப்பட்டதை நிராகரித்து காமன்வெல்த் கண்காணிப்பாளர் குழு ஒன்று பின்னதாக அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கின்றது. முதலாவது ஜனநாயக முறைப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட அதிபரான நஷீத் அவர்கள் 2008 பதவிக்கு வந்தார். ஆனால் கடந்த ஆண்டில் அவர் பலவந்தமாக பதவியிலிருந்து நீக்கப்பட்டார். தேர்தலை இன்னுமொரு திகதியில் நடத்துவதாக தேர்தல் ஆணையம் அறிவிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. ஆனால் மாலைத்தீவில் ஜனநாயகம் மிகவும் பலவீனமடைந்து போயிருக்கின்றது. இந்த நிகழ்வுகள் மாலைத்தீவின் நட்பு நாடுகளை அதிர்ச்சிக்குள்ளாகியிருக்கின்றன. ஜனநாயக நடைமுறைகளுக்கு அங்கு ஏற்பட்டிருக்கின்ற பின்னடைவு தமக்கு பெரும் கவலையை ஏற்படுத்தியிருப்பதாக இந்திய வெளியுறவு அமைச்சு கூறியிருக்கிறது. தேர்தல் தடுக்கப்பட்டமை ஜனநாயகத்துக்கு ஏற்பட்ட ஒரு பெரிய அச்சுறுத்தல் என்று கொழும்பில் இருக்கின்ற அமெரிக்க தூதரக அதிகாரிகள் கூறியிருக்கின்றார்கள். மிகவும் ஆத்திரம் வெளியிட்டிருக்கின்ற பிரிட்டிஷ் வெளியுறவு அமைச்சர் வில்லியம் ஹேக் அவர்கள் அங்கு ஜனநாயக நடைமுறைகள் தொடர்வதற்கு அனுமதிக்கப்பட வேண்டும் என்று கூறியிருக்கின்றார்.
பிபிசியின் கொழும்பு செய்தியாளர் சார்ல்ஸ் ஹாவலண்டின் செய்திக்குறிப்பை தமிழில் தந்தவர் பூபாலரட்னம் சீவகன். இலங்கையின் வடக்கே இரணைமடு குளத்திலிருந்து யாழ்ப்பாணத்திற்கு குடிநீர் வழங்கும் திட்டம் காரணமாக இரணைமடு பாசன பகுதி விவசாயிகளின் நலன்கள் பாதுகாக்கப்படாவிட்டால் இந்த குடிநீர் ஒப்பந்தத்தில் கையெழுத்திடப் போவதில்லை என்று அந்த விவசாயிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இதுகுறித்த செய்திகளை தொகுத்து தருகிறார் வவுனியா செய்தியாளர் மாணிக்க வாசகம்.
இலங்கையின் வடக்கே கிளிநொச்சி மாவட்டம் இரணைமடு குளத்திலிருந்து யாழ்ப்பாணத்திற்கு குடிநீர் வழங்கும் திட்டத்தில் கிளிநொச்சி மாவட்ட விவசாயிகளின் நலன்கள் குறித்து கவனம் செலுத்தப்படாவிட்டால் யாழ்ப்பாணத்திற்கு குடிநீர் வழங்குவதற்கான ஒப்பந்தத்தில் கையெழுத்திடப் போவதில்லை என்று அந்த மாவட்டத்தைச் சேர்ந்த விவசாயிகள் தெரிவித்திருக்கின்றார்கள். விவசாயிகளின் உடன்பாடு இல்லாமல் இந்த குடிநீர் வழங்கும் திட்டத்திற்கான நிதியை பெறுவதில் சிக்கல் உருவாகி இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த நிலையில் கிளிநொச்சியில் இன்று நடைபெற்ற முக்கிய கூட்டம் ஒன்றில் அந்த மாவட்டத்தைச் சேர்ந்த விவசாயிகளும் ஊர் முக்கியஸ்தர்களும் இரணைமடு குளத்தின் யாழ்ப்பாணத்திற்கான குடிநீர் விநியோக திட்டத்தில் தமக்கு ஏற்படவுள்ள பாதிப்பு மற்றும் சந்தேகங்கள் குறித்து வடமாகாண முதலமைச்சர் மாகாண அமைச்சர்கள் மற்றும் முக்கியஸ்தர்களிடம் எடுத்து கூறி இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரியிருக்கின்றார்கள்.
விவசாயிகளாகிய நாங்கள் தொடர்ந்து ஏமாற்றப்படுகிறது, தொடர்ந்து நாங்கள் பின்தள்ளப்படுவதை, தொடர்ந்து நாங்கள் இம்சிக்கப்படுவதை நாங்கள் விரும்பவில்லை. எனவே எங்களுடைய தண்ணி, எங்களுடைய குளம், எனவே இதை பங்கிடுகின்ற பொறுப்பு, இதை பராமரிக்கின்ற பொறுப்பு, இதனுடைய எதிர்காலத்தை நிர்ணயிக்கின்ற பொறுப்பு இந்த விவசாயிகளுக்கும் விவசாய சம்மேளனங்களுக்கும் விவசாய குழுக்களுக்கும் ஒழிய வேறு யாருக்கும் இல்லை என்றதை எல்லோரும் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், செயல்படுத்த வேண்டும் என்று நான் மிக பணிவாக வேண்டிக் கொள்கிறேன். யாழ்ப்பாணத்து மக்கள் இதுவரை எங்கேயாவது எங்களுக்கு தண்ணி வேண்டும் என்று எங்கு ஒரு முறப்பாடு செய்ததாக இதுவரை தகவல் இல்லை. எனவே இது ஒரு வியாபார நோக்கம், பணத்தை எடுத்துச் செல்வதற்குத்தான் எல்லோரும் முயற்சிக்கிறார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். எனவே இந்த நிலை ஏற்படாமல் காப்பாற்றுவது உங்களுடைய தலையாய கடமை
என கிளிநொச்சி மாவட்ட விவசாய அமைப்புகளின் சம்மேளன தலைவர் சிவப்பிரகாசம் அவர்கள் தெரிவித்தார். யாழ்ப்பாணத்திற்கான குடிநீர் வழங்கும் திட்டத்தில் இப்போது எழுந்துள்ள சிக்கல்கள் குறித்து இந்த திட்டத்திற்கான நிபுணத்துவ ஆலோசகர் பேராசிரியர் நந்தகுமார் அவர்கள் இங்கு கருத்து வெளியிட்டார்.
நல்ல தரத்திலான குடிநீர் இல்லாத ஒரு விடயம் ஒரு மாவட்டத்திலே மற்றொரு மாவட்டத்திலே அவர்களுடைய நெற்பயிற்சிக்கு தேவையான நீர் பெற்றுக்கொள்வது மறுபுறத்திலே உள்ள ஒரு பிரச்சனை. ஆகவே சிக்கலான ஒரு சமூக பிரச்சனை. நாங்கள் அதை ஆழமாக சிந்தித்து அதற்கான நல்ல முடிவை பெற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய விருப்பமும். 2011 இந்த நிதி பெறுவதற்கான ஒப்புதல் அல்லது ஒப்பந்தத்திலே கைச்சாத்திட்டிருக்கிறார்கள். அந்த நேரத்திலாவது உங்களுடைய இந்த கருத்துக்களை நீங்கள் ஊன்றி செய்திருந்தால் சில சமயங்களிலே அந்த கைச்சாத்திடுகின்ற நிகழ்வு இடம்பெறாமலே போயிருக்கும். ஏனென்றால் அந்த நிதி வழங்குகின்ற நிறுவனம் அவர்களுடைய பக்கத்திலே எல்லா ஒப்பந்தங்களும் ஆயத்தமாக இருக்கின்றது. ஒப்பந்ததாரர்களை தெரிவு செய்திருக்கின்றார்கள். ஆனால் அந்த ஒப்பந்தங்களை வழங்கி அந்த வேலைகளை செய்வதற்கு முன்னதாக இந்த விவசாய அமைப்புகளுக்கு இடையிலான இந்த விவசாய அமைப்புகள் இந்த திட்டத்தை ஏற்றுக்கொண்டு கைச்சாத்திட்டு இருந்தால் மட்டும்தான் அந்த நிதி பெறக்கூடிய தன்மை அல்லது அந்த ஒப்பந்தங்களை செயல்படுத்தக்கூடிய தன்மை நடைபெறும். ஆகவே இந்த திட்டத்தினுடைய நன்மை தீமைகளை ஆராய்ந்து வட மாகாண சபை ஆலோசனைகளை முன்வைத்தால் விரைவாக இந்த ஒப்பந்தத்திலே நாங்கள் செய்ய வேண்டிய திருத்தங்களை செய்து அதை கைச்சாத்திடலாம்
என்றார் பேராசிரியர் நந்தகுமார் அவர்கள். இந்த திட்டத்தின் ஒரு அம்சமாகிய இரணமடு குளத்தின் குளக்கட்டை உயர்த்தும் பணிகளுக்கு பொறுப்பான பொறியியலாளர் பாலசிங்கம் அவர்கள் இங்கு கருத்து வெளியிடுகையில்,
4-6 கிழமைக்குள்ள நாங்கள் இதை பற்றி ஒரு தீர்மானம் எடுக்காவிட்டால் வேலை செய்ய முடியாது, பிறகு விலைகள் கூடும், இந்த பிரச்சனை வரக்கூடும். அதை விட நான் இன்னொரு காரணம் சொல்ல வருகின்றால், இந்த தண்ணி எடுக்கும் போது நாங்கள் முதலையை கதைச்சது 34 மேல வந்தால் தான் தண்ணி எடுக்கலாம் என்று சொல்லி நாங்கள் இப்ப செய்கிற வேலையெல்லாம் சரியா செய்து 36 நிரம்பினால் 120,000 ஏக்கர் அடி தண்ணி கிடைக்க போகும்
என தெரிவித்தார். விவசாயிகளினதும் குடிநீர் திட்டத்தின் செயற்பாடுகளில் சம்பந்தப்பட்ட நிபுணர்களினதும் கருத்துக்களை கேட்டறிந்த வடமாகாண முதலமைச்சர் இதுகுறித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்திருக்கின்றார்.
இப்பொழுது வடமாகாணம் முழுதையும் நாங்கள் ஒரு அலகாக நினைத்து அது சம்பந்தமாக நடவடிக்கை எடுக்க வேண்டிய ஒரு கட்டத்தில் இருக்கின்றோம். எனவே ஒன்றோடு ஒன்று தொடர்புடைய இடங்களையும் எங்களுடைய தேவைகளையும் நாங்கள் பரிசீலித்து பார்த்து நல்லதொரு தீர்மானத்தை எடுக்க வேண்டும். இந்த திட்டம் சம்பந்தமாக எப்பேற்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்கின்றது என்பதை நீங்கள் எடுத்து காட்டினீர்களானால் எங்களுடைய வடமாகாண சபை அது சம்பந்தமாக பார்த்து அதற்குரிய நடவடிக்கைகள் எடுப்போம். ஆனால் முடியுமான வரை எமக்கு கிடைக்கும் இந்த திட்டங்களின் நன்மைகளை நாங்கள் பிறப்பார்க்க வேண்டும். அவற்றை வேண்டாம் என்று ஒதுக்கி தள்ளுவதால் எங்களுக்குத்தான் நட்டங்கள் ஏற்படும்
என்றார் வடமாகாண முதலமைச்சர் சிவி விக்னேஸ்வரன் அவர்கள்.
வவுனியா செய்தியாளர் மாணிக்க வாசகம். இலங்கையின் வடக்கே வவுனியாவில் உள்ள சிறுவர் இல்லத்தில் இருந்த சிறுவனை அந்த சிறுவர் இல்லத்திற்கு பொறுப்பான பிக்கு பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு உள்ளாக்கிய புகாரில் அவரை கைது செய்யாமல் இருப்பது ஏன் என்கிற கேள்விக்கு காவல்துறை இன்று விளக்கம் அளித்திருக்கிறது. ஆனால் இந்த விளக்கத்தை அந்த சிறுவனின் தாயார் மறுத்திருக்கிறார். இதுகுறித்து அவர் வவுனியா செய்தியாளர் மாணிக்க வாசகத்திடம் தெரிவித்த கருத்துக்களை தொகுத்து தருகிறார் பூபாலரட்னம் சீவகன்.
வவுனியாவில் பௌத்த பிக்கு ஒருவரால் நடத்தப்படும் இல்லம் ஒன்றில் தமிழ் சிறுவன் ஒருவன் துஷ்பிரயோகத்துக்கு உள்ளாக்கப்பட்டதாக வந்த முறைப்பாடு குறித்து தாம் புலனாய்வுகளை மேற்கொண்டு வருவதாக இலங்கை போலீஸ் தரப்பு பேச்சாளரான அஜித் ரோகன் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். ஆனாலும் இந்த விவகாரத்தில் சம்பந்தப்பட்டதாக குற்றஞ்சாட்டப்படுகின்ற பௌத்த பிக்கு இதுவரை கைது செய்யப்படாதது குறித்து சிறுவர் நன்னடத்தை அதிகாரிகள் சங்கத்தால் விமர்சிக்கப்பட்டிருக்கின்றது. அதுகுறித்து போலீஸ் தரப்பு பேச்சாளரிடம் கேட்டபொழுது, முதற்கட்ட விசாரணைகளின் பொழுது அந்த சிறுவன் பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு உள்ளாக்கப்பட்ட பொழுது அவன் அந்த பிக்குவின் கட்டுப்பாட்டில் இருக்கவில்லை என்று கருதப்படுவதாகவும் அதன் காரணமாகவே அவர் உடனடியாக கைது செய்யப்படவில்லை என்றும் கூறியிருக்கின்றார். முதல் தடவை அந்த சிறுவன் துஷ்பிரயோகத்துக்கு உள்ளாக்கப்பட்டானா என்று பரிசோதனை நடத்தப்பட்ட பொழுது அவன் துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்தப்படவில்லை என்று மருத்துவ சோதனை முடிவு காண்பித்தது. இருந்த போதிலும் பின்னரும் சிறுவர் துஷ்பிரயோகம் குறித்த முறைப்பாடு ஒன்று வந்தது. அப்பொழுது அந்த சிறுவன் அந்த பிக்குவிடம் இருக்கவில்லை. ஆனாலும் அந்த பௌத்த பிக்குவிடம் விசாரணை நடத்தப்பட்டு அறிக்கை பெறப்பட்டிருக்கின்றது. புலன் விசாரணைகள் தொடர்ந்து நடக்கின்றன என்றார் போலீஸ் தரப்பு பேச்சாளரான அஜித் ரோகன. ஆனால் அந்த பிக்குவின் வசம் இருக்கின்ற பொழுதே தனது மகன் துஷ்பிரயோகத்துக்கு ஆளானதாக சிறுவனின் தாயாரான முத்துச்சாமி சதானந்தகுமாரி அவர்கள் கூறியிருக்கின்றார்.
அவருடையோடும் ஜிஏட உதவியோடும் தான் என் பிள்ளைய வெளியில எடுத்தது போலீசாரோடு சென்று. அப்பொழுதும் பௌத்த மத குரு என்னை அவர் வாய்க்கு வந்தபடி கண்டதனவ பேசினார். அதை நான் திருப்பி கதைக்காமல் எனது பிள்ளைய கூட்டி கொண்டு வந்துட்டு பிறகு பார்த்தா என் பிள்ளை ஒரு மனநோயாளியாகவே தெரிகிறார். யாரோடையும் கதைக்க மாட்டார், என்னோடையும் கதைக்க மாட்டார். இப்படி பல பிறகு நான் ஒரு நல்ல ஒரு சுயநிலை வரும் மட்டும் வைத்திருந்து இதான பிறகு ஒரு நாள் ஒரு ஐயா வந்து மூணு மாதத்துக்குள்ள வந்து என் பிள்ளையிட கால்ச்சிட்டே கழட்டதான் உனக்கு என்ன உனக்கு பைத்தியம் முடிச்சிருச்சா கால் சட்டைய கலட்டுறேன்னு கள்ள தூக்கி அடிக்க போனார். அத்தோடு இவர் பாத்ரூம் மேஞ்சாலும் ஒரே தண்டை முன்னைய புடிச்சு கொள்வார் வலிக்குதுன்னு பிறகு பிறகு பார்த்த சொன்னாரு. எனக்கு சாது இப்படிதான் வெட்டினாரு, நாலு பேர் இந்த கைய காலையெல்லாம் புடிச்சுக்கிட்டாங்க, சாது இப்படி வெட்டினாரு படுக்கையில பாத்ரூம் மேஞ்சு சொல்லி பார்த்தேன். இப்பயும் வருத்தம் கொடுனாதான் நான் வந்து யுஎன்ஹெச்ஆர் சமூக சேவை பிரிவுல வந்து அவங்கள்ட்ட சில உதவி கேட்க வந்த இடத்துல இதை சொன்னா அவங்க தான் என்னைய வவுனியா வைத்தியசாலைக்கு 9ஆம் தேதி வந்து சேரும்படி ஆஸ்பத்திரியில கொண்டு விட்டோம்னா டாக்டர்ஸ் மாரி எல்லாம் பிள்ளைக்கு உரிய நடைமுறைகள் எடுத்தாங்களா. அதுக்கு பிறகு யாரும் வர சிலர் வந்து ரெண்டு மத குருமார் வந்து பார்த்தாங்களா, அவர்கள் சொன்னார்கள் பிள்ளைக்கு பாதிப்பா இருக்குது, பிள்ளையே நல்லா பாருங்க சொல்லி. ஆனா இப்பொழுது என்னன்னா அந்த மத குரு சொல்றார் மத்த எட்டமகஸ்கர கல்யாணத்தி சாமதுரு தன்னிடம் வளர்ந்த ஏனைய வெளியில் உள்ள பிள்ளைகளை விட்டு எந்த சகோதரங்களுக்கெல்லாம் அச்சுறுத்தல் கொடுக்கிறார், எனக்கு விரோதமாக ஒரு கடிதம் வாங்கி கொண்டு வர சொல்லி நான் வேற பௌத்த மத குருமாரிடம் அதிகாரிகளோ போலீஸ் நிலையங்களோ சிஐடி பிரான்ச்சோ இராணுவமோ எந்த கைக்கும் கீழே தான் அடங்குறது. நான் என்ன அரசாங்கமே எந்த பக்கம் இயங்குகிறபடியா யாருமே போலீஸ்காங்க எந்த காரணம் கொண்டும் போக கூடாதுன்னு என்ன மட்டுமில்லை இதை சார்ந்து இன்னும் பாதிக்கப்பட்ட பிள்ளைகள் கண பேர் இருக்கிறாங்களோ அவங்களுக்கும் அச்சுறுத்தி தான் இருக்கிறார்.
இப்ப நீங்க ஆஸ்பத்திரியில உங்களோட மகனை கொண்டு வச்சிருந்த நேரம் மகனுக்கு நடந்தது தெரிய வந்த பிறகு போலீஸ்ல முறைப்பாடு செய்தீங்களா?
போலீசார் வந்து எங்களிடம் வாக்குமூலம் எடுத்தார்கள், சகலரும் வைத்தியசாலைக்கு வந்து வாக்குமூலம் எடுத்தார்கள். அதுல இருந்து தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகாரிகள் வந்து எங்களை கொழும்பு கலைத்து வந்தார்கள். அதுபுறம் வைத்தியரையும் சந்தித்து விட்டு அவர்கிட்டையும் இந்த நிலப்பாட்ட அவர் அந்த ஜெயமும் பார்த்துட்டு அவரும் உண்மைதான் பிள்ளைக்கு பாதிப்பு இருக்கிறது என்று அவரும் உறுதிப்படுத்திய பிறகு எங்களை கொழும்பு கலைத்து வந்தார்கள். எந்த பிள்ளைகள போல பிள்ளைகள் கண பேர் இருக்காங்க, பெற்றோர் இல்லாத பிள்ளைகள், அவர்களுக்கும் ஒரு நல்ல எதிர்காலம் சேர்த்தியம் உருவாகணும்
என்றார் சதானந்தகுமாரி.
செய்திகளை தொகுத்திருந்தவர் பூபாலரத்னம் சீவகன். செய்தி அரங்கம் தொடரும்.
தமிழிசை நிகழ்ச்சி குறித்த கருத்துக்களை தபால் மூலம் அனுப்ப விரும்பும் இலங்கை நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 654 கொழும்பு என்ற முகவரிக்கும், இந்திய நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 6222 கிரீம் சாலை சென்னை 600006 என்ற முகவரிக்கும் உள்ளூர் அஞ்சலிலேயே அனுப்பலாம். இது தவிர எமது இணையதளமான bbctamil.com மூலமும் ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் மூலமும் நேயர்கள் தங்கள் கருத்துக்களை அனுப்பலாம்.
அடுத்து பன்னாட்டு செய்தி ஒன்று. உலகம் முழுவதும் தொடரும் சட்டவிரோத யானை தந்த வியாபாரம் காரணமாக ஆப்பிரிக்காவின் 37 நாடுகளில் இருக்கும் யானைகள் மிக விரைவில் முற்றாக அழிந்துவிடும் என்று வனவிலங்கு பாதுகாப்பு ஆர்வலர்கள் எச்சரித்திருக்கிறார்கள். இந்த பிரச்சினையின் உண்மையான நிலவரம் என்ன என்பதை ஆராய்கிறார் பிபிசியின் மார்டின் பேடியன்ஸ். தமிழில் தருகிறார் பூபாலரட்னம் சீவகன்.
ஆப்பிரிக்க யானைகள் அடுத்த 10 வருடங்களுக்குள் 30 நாடுகளிலிருந்து முற்றாக அழிந்து போய்விடும் என்பதுதான் விலங்கு பாதுகாப்பு குழுக்களின் தற்போதைய மிகவும் முக்கியமான எச்சரிக்கை. இவற்றுக்கான தேவை அதிகரித்திருப்பதால் பல்லாயிரக்கணக்கான யானைகள் வருடாந்தம் அழிக்கப்படுவதாகவும் கடந்த 20 வருடங்களில் இல்லாத அளவுக்கு இது அதிகமாகும் என்றும் அவர்கள் கூறுகின்றார்கள். சட்டவிரோத யானை தந்த வணிகத்தை கட்டுப்படுத்துவதற்காக மட்டுப்படுத்தப்பட்ட அளவில் அவற்றை விற்க சர்வதேச சமூகம் உடன்பட்டதே இந்த திருப்பத்துக்கு காரணம் என்று அவர்கள் கூறுகின்றார்கள். அது ஒரு தவறான முடிவு என்று கூறுகின்ற விமர்சகர்கள் இந்த முடிவு யானை தந்த வணிகத்தை குறைப்பதற்கு பதிலாக அவற்றுக்கான தேவையை அதிகரிக்க செய்துவிட்டது என்று குறிப்பிடுகின்றார்கள். சீனாவின் பீஜிங் நகர். ஒரு நிலவரையில் இருக்கின்ற அழகான கலைக்கூடத்தில் சிற்பி ஒருவர் வேலை செய்து கொண்டிருக்கின்றார். ஒரு சின்ன உளியைக் கொண்டு லீ சங்ஷி அவர்கள் ஒரு அடி உயரமான புத்த சிலையை செதுக்கிக் கொண்டிருக்கின்றார். ஆனால் கல்லிலோ அல்லது மரத்திலோ அவர் இதனை செய்யவில்லை. ஆப்பிரிக்க யானைகளை கொண்டு புறப்பட்ட தந்தங்களிலிருந்துதான் அவர் இதனை செய்கின்றார். 50 வருடங்களில் லீ அவர்கள் 1000+ அதிகமான தந்த சிலைகளை செய்திருக்கின்றார்.
因为皇帝非常喜欢，所以就是他就是代表了皇帝对这个中国文化。சீனாவின்
சக்கரவர்த்திகளின் காலம் முடிந்த பின்னர் இப்பொழுதுதான் இங்கு இந்த யானை தந்தத்துக்கான தேவை மிகவும் அதிகரித்திருக்கின்றது என்றார் அவர். விலங்குகளின் பாதுகாப்பு குழுக்களை பொறுத்தவரை இந்த தேவையை பூர்த்தி செய்வதற்காக வருடாந்தம் 30,000+ அதிகமான யானைகள் கொல்லப்படுகின்றன. Bonfree Foundation எனும் அமைப்பைச் சேர்ந்த வில் டிராவஸ் அவர்கள் இவ்வாறு கூறுகின்றார்.
Nothing happens in 10 years I would predict that there will be not 37 or 38 countries.
எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்காவிட்டால் இன்னும் 10 வருடங்களில் ஆப்பிரிக்காவில் தற்போதைக்கு யானைகள் இருக்கின்ற 37 நாடுகளில் இனிமேல் 6 அல்லது 7 நாடுகளில் மாத்திரம்தான் அவை மிஞ்சி இருக்கும் என்று நான் கூறுகின்றேன். மிகவும் பாதுகாக்கப்பட்ட வேலிகள் போடப்பட்ட தேசிய பூங்காக்களில் மாத்திரம்தான் அவை வாழும். அவை இப்பொழுது இருக்கும் பல நாடுகளில் அவை இல்லாமல் அழிந்தே போய்விடும் என்றார் அவர். சரி, அப்படியானால் எங்கு தப்பு நடந்தது? 1989 சர்வதேச சமூகம் யானை தந்த வணிகத்தை தடை செய்தது. இதனால் யானைகளின் எண்ணிக்கை அதிகரிக்கவே ஏற்கனவே கொல்லப்பட்ட யானைகளின் தந்திரங்களை ஜப்பான் மற்றும் சீனா போன்ற நாடுகளுக்கு விற்கலாம் என்ற ஒரு சர்ச்சைக்குரிய முடிவும் அப்பொழுது எடுக்கப்பட்டது. இதற்கான ஏலம் யானை தந்தங்களுக்கான தேவையை பூர்த்தி செய்து சட்டவிரோத வணிகத்தை தடுத்துவிடும் என்று அப்பொழுது அதற்கு வாதிடப்பட்டது. ஆனால் அந்த திட்டம் முற்றாக தோல்வியடைந்துவிட்டது என்று விமர்சகர்கள் இப்பொழுது கூறுகின்றார்கள். சீனாவின் யானை தந்த சேகரிப்பாளர்கள் இந்த ஏற்பாட்டால் கிடைத்த வாய்ப்பை தவறாக பயன்படுத்தி தந்தங்களை வாங்கி விற்க ஆரம்பித்து விட்டார்கள் என்று அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். பீஜிங்கில் இருக்கின்ற தந்தங்களை ரகசியமாக விற்கின்ற ஒரு கடையில் அவர்களுக்கு தெரியாமல் இந்த ஒலிப்பதிவை நாங்கள் பதிவு செய்தோம். பென்சில்களை வைக்கின்ற யானை தந்தத்தாலான ஒரு குவளையை 15,000 அமெரிக்க டாலர்களுக்கு விற்பதற்கு இந்த கடைக்காரர் முயற்சித்துக் கொண்டிருக்கின்றார். ஆனால் அந்த பொருளுக்கு அரசாங்கம் வழங்குகின்ற அனுமதி சான்றல் எதுவும் கிடையாது. யானை தந்தங்களை விற்பது சீனாவில் இப்பொழுது சட்டவிரோதமானதாகும். அப்படி விற்பதானால் யானைகளை கள்ள வேட்டையின் மூலம் கொன்று அந்த தந்தம் பெறப்பட்டதல்ல என்று உறுதி செய்கின்ற ஆவணங்கள் அதற்கு தேவை. இந்த ஒலிப்பதிவை செய்துவிட்டு அரை மணித்தியாலங்களுக்கு பிறகு மீண்டும் அந்த கடைக்கு நான் சென்றேன். இப்பொழுது என்னை பிபிசியை சேர்ந்தவன் என்று நான் அறிமுகப்படுத்திக் கொண்டு நான் அவர்களுடன் பேசினேன். உடனே இது ஒரு பழைய யானையின் தந்தம் என்றும் அது பாரம்பரியமானது என்றும் கூறிவிட்டு அந்த விற்பனையாளர் திடீரென ஓடி மறைந்து விட்டார். முழுமையான ஒரு தடைதான் இந்த வணிகத்தை தடுக்கும் என்று கூறுகின்றார் வில் டிராவல்ஸ்.
Clarity of message is essential. If you fudge it, if you have some legal ivory, some illegal ivory.
செய்தி தெளிவாக இருப்பது மிகவும் அவசியமாகும். உங்களிடம் கொஞ்சம் சட்டவிரோதமான யானை தந்தமும் கொஞ்சம் சட்டத்துக்கு உட்பட்ட யானை தந்தமும் இருந்தால் அதனை சட்டவிரோதமான விற்பனையாளர்கள் நன்றாக பயன்படுத்திக் கொள்வார்கள். இந்த விஷயத்தில் இருக்கக்கூடிய அனைத்து குழப்பங்களையும் அனைத்து ஓட்டைகளையும் அவர்கள் துஷ்பிரயோகம் செய்ய முயற்சிப்பார்கள் என்றார் டிராவல்ஸ். யானை தந்த கடத்தலை தடுப்பதற்கு அனைத்து நடவடிக்கைகளையும் எடுப்பதாக சீனா கூறுகின்றது. போலீசாரின் இந்த வீடியோவில் பெருமளவு யானை தந்தங்களை மீட்பதாக காட்டுகின்ற போலீசார் அவற்றின் மதிப்பு $30 மில்லியன் என்றும் குறிப்பிடுகின்றார்கள். ஆனால் நீண்டகால அடிப்படையிலான ஒரு தீர்வே இந்த பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வரும் என்று விலங்கு பாதுகாப்பு செயற்பாட்டாளர்கள் கூறுகின்றார்கள்.
பிபிசியின் மார்டின் பேஷன்ஸின் பெட்டகத்தை தமிழில் தந்தவர் பூபாலரத்னம் சீவகன். நிகழ்ச்சியில் அடுத்ததாக நேயர் நேரம் தயாரித்து வழங்குகிறார்கள் மணிவண்ணன் மற்றும் ஜெயபிரகாஷ் நல்லசாமி.
நேயர்களே, இந்த வார நேர் நேரம் நிகழ்ச்சியிலும் உங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள வாய்ப்பு கிடைத்தது பற்றி மகிழ்ச்சி. நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள நம்முடன் இருக்கிறார் ஜெயபிரகாஷ். நிகழ்ச்சிக்கு செல்லும் முன் தமிழோசை ஒலிபரப்பாகும் அலைவரிசைகள் குறித்த விவரங்களை ஒருமுறை தரலாமே ஜெயபிரகாஷ்.
ஆம், தமிழோசி நிகழ்ச்சிகளை சிற்றலை வரிசைகள் மூலம் கேட்கும் நேயர்கள் மறு அறிவித்தல் வருகின்ற வரை 31 மீட்டரில் 9500 கிலோஹெர்ட்ஸ், 22 மீட்டரில் 13,830 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் 19 மீட்டரில் 15,690 கிலோஹெர்ட்ஸ் ஆகிய இந்த அலைவரிசைகள் மூலம் கேட்கலாம்.
சரி, முதலில் ஜெர்மனி நேயர் சந்தான ஈஸ்வரமூர்த்தி எழுதும் மின்னஞ்சலில் நான் காலஞ்சென்ற சங்கரமூர்த்தியின் தமிழ் படைப்புகளை வாங்க விரும்புகின்றேன். அவருடைய படைப்புகளை புத்தகமாகவோ சிடி அல்லது டிவிடியாகவோ வெளியிட்டிருக்கிறீர்களா? அவைகளை வாங்குவது எப்படி என்று கேட்கிறார். நன்றி. சங்கரமூர்த்தியின் படைப்புகள் பிபிசிக்கு சொந்தமானவை. அவை இன்னும் விற்பனைக்கு இதுவரை விடப்படவில்லை. இது குறித்து பரிசீலிக்கலாம். இது ஒரு நல்ல யோசனை. நன்றி. சரி, இனி பிற மின்னஞ்சல்கள் மற்றும் கடிதங்களுக்கு செல்லலாமே. ஜெயபிரகாஷ்.
தமிழ் தேசிய கூட்டமைப்புக்குள் பிரச்சினை பற்றி எழுதும் கோண்டாவில் நேயர் உருத்திரன். வடமாகாண சபை அமைச்சர்கள் தொடர்பாக தமிழ் தேசிய கூட்டமைப்பிற்குள் எழுந்திருக்கின்ற பிரச்சினை தொடர்பாக தமிழோசை சம்பந்தர் அல்லது விக்னேஸ்வரன் தரப்பிலிருந்து கருத்துக்களை பெற்றுத்தரவில்லை. ஏன்? மன்னாராயர் தனது மத செயற்பாடுகளில் ஈடுபட வேண்டுமே தவிர சிவில் சமூகம் என கூறி குட்டையை குழப்ப பார்க்கிறார். தமிழ் தேசிய கூட்டமைப்பிலிருந்து விலக எவருக்கும் துணிவில்லை. சங்கரிக்கு நடந்த கதிதான் அனைவருக்கும் நடக்கும் என்பது அவர்களுக்கு தெரியும் என்கிறார்.
தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பிரச்சனைகள் பற்றி சம்பந்தன் மற்றும் விக்னேஸ்வரன் இருவரையும் பேட்டி காண நாம் எடுத்த முயற்சிகள் உடனடியாக பலனளிக்கவில்லை. நன்றி. இதே பிரச்சனை பற்றி எழுதும் கருணா நேயர் முல்லைமதி, தமிழ் தேசிய கூட்டமைப்புக்குள் உருவாகியுள்ள பதவி மோதல்கள் உட்பட அனைத்து விடயமும் இலங்கை அரசுக்கு பெரும் நன்மை தரும் விடயங்களாகவே அமையும். சம்பந்தன் மற்றும் அனைவரது சுயநல செயற்பாடுகளும் தமிழின துரோகமே. அரசியலை இன்றுள்ள யாரும் சமூக சேவையாக கருதுவதில்லை. தமிழர் தலைவிதி மிகவும் கேடானது என்கிறார்.
இதே பிரச்சினை பற்றி சூரிக் நகரிலிருந்து எழுதும் சுதன், பிரேமச்சந்திரன் ஒட்டுக்குழுவிலிருந்து வந்தவர் என்பதை மீண்டும் நிரூபித்து விட்டார். முல்லைத்தீவுக்கு அமைச்சர் பதவி கொடுக்கவில்லை, அதனால் பதவி பிரமாண நிகழ்வை பகிஷ்கரிக்கிறேன் என்பது வெறும் நாடகமே. இவர் இதற்கு முன்னர் பல முறை தான் ஒரு கருப்பாடு என்பதை காட்டியே வந்திருக்கிறார். இப்படி பிரதேசவாதம் பேசிய ஒருவரை அந்த பிரதேச மக்களை புறக்கணித்ததை பிரேமச்சந்திரன் ஞாபகத்தில் வைத்திருப்பது நல்லது என்கிறார்.
கனடாவின் பிரதமர் இலங்கையில் நடக்கவுள்ள காமன்வெல்த் மாநாட்டுக்கு போகப்போவதில்லை என்ற முடிவு குறித்து பாராட்டும் கனடாவின் வாங்கூவர் நேயர் நாதன் ஜெயபாலன், இது நல்ல முடிவு. கனடிய தமிழ் மக்களின் மன உணர்வுகளை புரிந்து கொண்டு எடுக்கப்பட்ட முடிவு. மனித உரிமைகளை பற்றி கனடிய அரசு கரிசனை வைத்திருக்கின்றது என்பதை அது காட்டுகிறது என்கிறார்.
காமன்வெல்த் மாநாட்டுக்கு இந்திய பிரதமர் போகக்கூடாது என்ற பிரச்சனையில் திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் டி ஆர் பாலுவின் பேட்டி பற்றி எழுதும் கனடா நேயர் சரோவர்ணன். இறுதிப் போரின் போது இறந்த மக்களின் தொகையை கணக்கிட்டு கூறியவருக்கு போர் நடந்தபோது திமுக தான் ஆட்சியில் இருந்தது என்ற உண்மை மறந்துவிட்டது போலும், அண்மையில் தியாக உண்ணாவிரதம் இருந்தது போல்தான் அன்று கருணாநிதியும் உண்ணாவிரதம் இருந்து அரசியல் தலைவர் கைவிடும்படி கேட்டதற்கிணங்க கைவிட்டவர். பக்கத்து நாட்டில் வாழும் தமிழருக்காக குரல் கொடுப்பவர்கள் தங்கள் தமிழ்நாட்டிலே பல்லாண்டு காலமாக அகதி முகாம்களில் சுதந்திரம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கும் இலங்கை அகதிகளுக்கு இவர்களின் ஆட்சி காலத்தில் ஏன் நன்மை செய்ய முடியவில்லை என்கிறார்.
இதே பிரச்சனை பற்றி எழுதும் திருச்சி நேயர் வி டி ரவிச்சந்திரன், காமன்வெல்த் மாநாடு தமிழ் மக்களின் உணர்வுகளின் அடிப்படையில் முடிவு என்று இந்திய பிரதமர் கூறியிருப்பது நாடாளுமன்ற தேர்தலை கருத்தில் கொண்டு என்று மாற்றிக்கொள்ளுங்கள் என்கிறார்.
வவுனியா சிறை கலவரத்தில் தமிழ் கைதி நிமலரூபன் கொல்லப்பட்டது மனித உரிமை மீறல் அல்ல என்று உச்சநீதிமன்றம் குறிப்பது பற்றி எழுதும் கனடா நேயர் வீரவேலவன், முள்ளிவாய்க்காலில் ஆயிரக்கணக்கான மக்களின் கொலையை மனித உரிமை மீறல் என ஏற்றுக்கொள்ளாத இலங்கை நிமலரூபனின் மரணத்தை ஏற்றுக்கொள்ளாததில் வியப்பொன்றுமில்லை. சிறை கலவரத்தை பயங்கரவாதம் என்று விவரிக்கும் அளவிற்கு இலங்கை சர்வதேச மட்டத்தில் பலவீனமடைந்துவிட்டது. மேலும் 2006 நடைபெற்ற கொலைக்கு 2013 13 அதிரடி வீரர்களை கைது செய்திருப்பது வெறும் கண் துடைப்பு நாடகம் என்கிறார்.
நீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்ட சட்டமன்ற மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பதவி இழக்க வேண்டும் என்று இந்திய உச்சநீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து கொண்டுவரப்பட்ட அவசர சட்டத்துக்கு எதிராக ராகுல் காந்தியின் விமர்சனம் பற்றி எழுதும் வேலூர் நேயர் ஜே டி மூர்த்தி, ராகுல் காந்தியின் கருத்து ஆறுதலை தந்தது. அவசர சட்டம் வந்துவிட்டால் குற்றவாளி அரசியல்வாதிகள் மீது நடவடிக்கை எடுக்க முடியாமல் போய்விடும். இதுபோல வேட்பாளர்கள் எவரையும் பிடிக்கவில்லை என்றால் அவர்களை நிராகரிக்க வாக்காளர்களுக்கு வாக்குச்சீட்டில் வசதி செய்து தரப்பட வேண்டும் என்ற நீதிமன்ற யோசனை முதல் படிதான். இத்தோடு நின்றுவிடக்கூடாது. அரசியல் சார்ந்த ஊழல் வழக்குகளை குறைந்த காலத்தில் விசாரித்து தண்டிக்க வேண்டும் என்கிறார்.
கலவரங்களில் பாதிக்கப்பட்டோரை இனமத அடிப்படையில் இனங்கண்டு பட்டியலிடுவது சரியா என்ற செய்தி பற்றி எழுதும் மனமூண்டி நேயர் தட்சிணாமூர்த்தி, இது சரியானதுதான். எந்த செய்தியையும் மறைக்க முடியாதபடி தகவல் தொடர்பு சாதனங்கள் பெருகிவிட்டன. கேட்பவர்களின் எண்ணிக்கையும் பெருகிவிட்டது. இனி மறைப்பது என்பது இயலாத செயலாகும். அப்படியே மறைக்க முயன்றால் குழப்பங்களும் வதந்திகளும் அதிகமாகி பிரச்சனை தான் அதிகமாகும். இந்திரா சுட்டுக் கொல்லப்பட்ட போது செய்தியை பிபிசி உடனே கூறிவிட்டது. இந்தியாவில் அதை மறைத்ததனால் கலவரங்கள் அதிகரித்ததுதான் மிச்சம் என்கிறார்.
தங்க மண்ணில் தங்கிய தமிழர்கள் நிகழ்ச்சி மிகச்சிறப்பாக இருந்ததாக பாராட்டுகிறார் ஆஸ்லோ நேயர் பிரேம்ராஜ்.
அனைவருக்கும் அறிவியல் பகுதியில் சிறு குழந்தைகளுக்கு மதிய தூக்கம் எவ்வாறு மூலிகை சுறுசுறுப்புடன் செயற்பட வைக்கிறது என்ற செய்தி உறக்கத்தின் முக்கியத்துவத்தை உணர்த்தியது என்கிறார் ராமேஸ்வரம் நேயர் சோ பாலசுப்ரமணியம்.
பீகார் முன்னாள் முதல்வர் லாலு பிரசாத் யாதவ் மாட்டுத்தீவன ஊழல் விவகாரத்தில் சிறை தண்டனை பெற்றது பற்றிய செய்தி குறித்து எழுதும் புதுச்சேரி நேயர் வி கோவிந்தராஜ், இந்த தண்டனை வரவேற்கத்தக்கது. கீழ்கோர்ட் மேல்கோர்ட் உச்சநீதிமன்றம் என்று போவார்கள் என்ற யதார்த்தம் இருக்கிறது. அதனால் ஊழல் செய்தவர்களுக்கு தண்டனை கிடைக்க பல வருடங்களாகும் என்கிறார்.
நேபாளத்தில் உள்ள எட்டி என்ற பனி மனிதன் உண்மையில் ஒரு துருவக்கரடியின் வாரிசு என்ற செய்தி பற்றி ஃபேஸ்புக் மூலம் எழுதும் ரியாத் நேயர் முகமது சுஹாப்தன், எல்லாமே கற்பனையில் உருவானவை போல இருப்பதாக கூறுகிறார்.
சாமியார் கனவு கண்ட தங்கத்தை தோண்ட இந்திய அரசு முயல்வதை பற்றி எழுதும் நாகலூர் தாமஸ், உண்மையில் தங்கம் கிடைத்தால் அது இந்திய பொருளாதாரத்துக்கு உதவும் என்கிறார்.
தூத்துக்குடியில் கல்லூரி முதல்வரை தாக்கி கொலை செய்த சம்பவத்தை கால கொடுமை என்றுதான் சொல்ல வேண்டும். முற்காலத்தில் சமூகத்துக்கு முன்னோடியாகவும் வழிகாட்டியாகவும் இருந்த திரைப்படங்கள் தற்காலத்தில் வன்முறையை தூண்டி வேடிக்கை பார்ப்பதை என்னவென்று சொல்வது? அகிம்சையை போதித்து வாழ்ந்து காட்டிய காந்தி தேசமா இது என்கிறார் மதுரை நேயர் ஷோ சண்முக சுந்தரம்.
சரி, நேரமாகிவிட்டது ஜெயபிரகாஷ். இத்துடன் இந்த வார நேர் நேரம் நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்வோம். மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் நேயர்களின் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள வருவோம். வணக்கம் நேயர்களே.
வணக்கம் நேயர்களே. நேயர் நேரம் கேட்டீர்கள். தயாரித்து வழங்கியவர்கள் மணிவண்ணன் மற்றும் ஜெயபிரகாஷ் நல்லசாமி. இது லண்டன் பிபிசியின் தமிழோசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். அதுவரை எமது இன்றைய நிகழ்ச்சியையும் கடந்த ஒரு வார கால பிபிசி தமிழோசை நிகழ்ச்சிகளையும் bbctamil.com என்கிற எமது இணையதளத்தில் நீங்கள் கேட்கலாம். வணக்கம் நேயர்களே.